दुर्गे स्मृता रसिभिमशेष जंतो स्वस्थ स्मृता मतिमतीव शुभम ददासि दारिद्र्य दुख भय हरणिका त्वदन्या सर्वोपकार करणाय सदा हृद्रचित्ता। सप्तश्लोकियில இரண்டாவது ஸ்லோகம். நேத்து நம்ம பார்க்கும் பொழுது ஞானினாமபி சேதாம்ஸ்ரி தேவி பகவதீஹி சா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படின்னு பார்த்தோம். இதில் அம்பாளை அஞ்சு கிருத்தியங்கள் செய்யக்கூடியதவர்களில் உலகத்தை படைக்கிறது, காப்பாற்றுறது, தனக்குள்ளே சேர்த்து கொள்வது, நிக்கிரகம் பண்ணுறது, அனுகிரகம் பண்ணுறது, மறைக்கும்படி பண்ணுறது, அந்த பிறகு அந்த மறைவை அகற்றி அவளுக்கெல்லாம் க்ஷேமம் வரும்படி மோட்சம் வரும்படி பண்ணுறது எனக்கூடியதான ஐந்து காரியக்கிரமங்களில் இந்த ஆவரணம்ங்கிறத பார்த்தோம். அவளுடைய பிராரப்த கர்ம வசமாக அவளுக்கு ஆவரணம் பண்ணித்தான் ஆக வேண்டியது. ஆத்ம தத்துவம் புரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் உலகத்தை பார்க்க முடியாது. ஒன்று நீங்கள் வெளியில் பார்க்கணும், இல்லை உள்ள பார்க்கணும். வெளியில் பார்க்க தொடங்கிய நிலையானால் உள்ள தெரியாது. உள்நோக்கி யார் பார்க்குறானோ அவனுக்கு வெளி விவகாரங்கள் மறைஞ்சு போயிடும். அதனால்தான் பகவத் யானிஷா சர்வபூதானாம் சாம் ஜாகிரதி சம்யமி சானிஷா பஸ்யதோ முனே அப்படின்னு. அப்படி யார் எதை பார்க்குறாளோ அதுதான் அவளுக்கு தெரியும், இன்னொரு விஷயம் தெரியாது. இந்த ரெண்டும் அட் அ டைம் பார்க்க முடியுமா? அதுவும் முடியாது. தூரமேதே விபரீதே விஷூச்சி அவித்யா யாச்ச வித்யேதி ஜாதான்னு கட்டோபனிஷத்தில் சொல்லிடு. இப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ கர்மாவை பண்ணியிருக்கா, அந்த கர்மாவனுடைய பலத்தை அவள் அனுபவிக்கணும். அதற்காக என்ன பண்ணினா, உள்ள தெரியக்கூடியதான சுரூபத்தை மறைச்சா. அந்த மறைக்கிறதுக்கு மகாமாயான்னு பேர். இருக்கிற ஸ்வரூபம் மறைச்சால் அதுக்கு மகாமாயான்னு பேர். அதோட இன்னொன்று காமிச்சோளையானால் அதுக்கு யோகமாயான்னு பேர். சின்ன வித்தியாசம். இது சாஸ்திரங்களில் ஆவரண சக்தின்னு ஒன்று, விக்ஷேப சக்தின்னு ஒன்று. கயிறு கயிறாக தெரிஞ்சதையானால் அதில் பாம்பு நீங்கள் பார்க்க மாட்டேன். கயிறுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியாததுனால தான் நீங்கள் அதை பாம்பாக பார்த்து. அதே விதமாக அந்த உள்ளே இருக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரனை ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி எல்லோருடைய இதயத்திலையும் காணப்படுகின்றதான அப்பரம்பொருளை மறைச்சாதான் உலகத்தை பார்க்க முடியும். அப்படி அதை மறைக்கணுங்கிறதுக்காகத்தான் மகாமாயா பிரயச்சதி அப்படிங்கிறது. அதில் நிக்கிரக சக்தியை சொன்னேன், மறைக்கக்கூடியதான சக்தியை சொன்னேன். இப்போ சொல்லக்கூடியது அனுகிரகம் பண்ணக்கூடியதான சக்தி. உலகத்தில் யார் யார் அம்பாளை தியானம் பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் அனுகிரகத்தை சொல்கிறேன். எப்படிப்பட்டதான அனுகிரகம், என்னமா அனுகிரகம் அது சொல்கிறது இங்கே சொல்கிறது. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம் அசேஷ ஜந்தோஹோ ஸ்வஸ்தைஹி ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ய துக்க பயஹாரணிகா த்வதன்ய சர்வோபகார கரணாய சதார்த்ர சித்தா. இது ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் மந்திரங்கள். இதை நம்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தோமையானால் நிறைய பலமானது வரும். நீங்கள் கேட்காத போனாலே அந்த பலங்கள் வரும். மாமரத்தை வச்சள், எதுக்காக வச்சள், மாம்பழத்துக்காகத்தான் வச்சள். அந்த மரமானது பெருசாச்சு, அதுக்கப்புறம் என்ன, என்ன பழத்துக்காகத்தான் வச்சோ, ஆகையால் பழம்தான் கொடுப்பேன், மீதியெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதா. நல்ல நிழலை கொடுக்கறது, நல்ல வாசனையை கொடுக்கறது. மாமரத்தில் இருக்கக்கூடியதான் அந்த மா இலையெல்லாம் எடுத்து மனக்கு தோரணம் கட்டுறதுக்கெல்லாம் உபயோகப்படுகிறது. மா வடு பார்க்கறது மா மாங்காய வேலை அனுபவிக்கிறாள். கடைசியில் தான் மாம்பழம். ஆகையால் நான் பழத்துக்காகத்தானே என்னை வச்சா பழத்தை தான் கொடுப்பேன், இன்னொன்று கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதோ எப்படி சொல்லலையோ? அதே விதமாக உங்களுக்கு மோட்சத்துக்காகத்தான் இவைகளை உபாசனம் பண்ணிட்டு இருந்த போதிலும் ஆனுஷங்கிகமான சில பலன்கள்லாம் நமக்கு தரும். பை ப்ராடக்டாக சில பலன்கள் நமக்கு வரும். இது சுபாவம். எந்த கர்மாவுக்கும் இது ஒரு சுபாவம். நெல் இருக்க மிஷினில் போட்டலையானால் ஒரு பக்கமானது அரிசி வந்துட்டே இருக்கு, இன்னொரு பக்கமானது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தவிடு வரும். அது எதுக்கு? பசுமாடுகளுக்கெல்லாம் வைக்கிறதுக்காக சில பேர் எடுத்துகிட்டு போவான், பசுமாடு இல்லாதவன் அங்கேயே விட்டு போயிடுவான். அப்போ விவகாரம் என்ன? நீங்கள் அரிசிக்காக நெல் மிஷினில் போட்டாலும் அரிசியோட சேர்ந்து மெடி தவிடும் வருது, அதை நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. அதே மாதிரியே அம்பாள் உபாசனம் பண்ணினேனே ஆனால் சித்த சுத்தி, குரு பிராப்தி, ஸ்ரவணாதிகள் இவைகள்னால ஞானம். இதுதான் அம்பாளுடைய உபாசனையுடைய பரம்பரையான பலம். ஞானமானது சாட்சாத் மோட்சத்தை கொடுக்கும். அம்பாளுடைய உபாசனையானது உங்கள் சித்தத்தை சுத்திப்படுத்தி அதை ஏகாகிரதைக்கு கொண்டு வந்து குருவை உங்களுக்கு காட்டி கொடுத்து நீங்கள் ஸ்ரவண மனநாதிகள்லாம் அவர் வழியாக பண்ணி கடைசியில் இப்பிறவியிலேயே மோட்சத்தை அடைகிற பரியந்தம் அம்பாள் உங்களுக்கு சகாயம் பட்டார். இப்படி இருக்கும் பொழுது இந்த அனுகிரகத்தை சொல்கிறதுக்காக வந்ததான இந்த ஸ்லோகம் இது. அதனால் இதை நம்ம படித்தோமையானால் தினந்தோறும் பத்து தானே இருபது தானே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படித்தோமையானால் இந்த லாபத்தை நீங்கள் அடையலாம். சார், இப்போ நேற்று நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஸ்தோத்திரத்துக்கு மகாகாலி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதியோ தேவதா அப்படி. மகாகாலி காளியை பற்றி ரொம்ப விசேஷங்கள்லாம் நேற்று பார்த்தோம். காலங்கிறது தான் காளின்னு வந்திருக்கு. அடுத்தது மகாலட்சுமி. மகாலட்சுமி தாயார்னு நம்ம யாரை சொல்லிகிட்டு இருக்கோமோ மகாவிஷ்ணுவுக்கு ஆத்தக்காரின்னு அது புராணங்களில் சொல்கிறது. வசுதா ஆத்யா சக்திக்கு மகாலட்சுமின்னு பேர். திரிமூர்த்திகளை விட உயர்ந்ததாக எந்த ஒரு சக்தி இருக்கோ அந்த சக்திக்குத்தான் மகாலட்சுமின்னு பேர். உலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்தி அந்த சக்தி. அந்த சக்தியானது மற்ற மாயாவச்சின்னமான சைத்தன்யங்களோடெல்லாம் கூடி உலகங்களை படைக்கிறது காக்கிறது இவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சக்தி என்ன பண்ணுறா? உங்களுக்கு மனுஷனுக்கு வரக்கூடியதான துன்பங்களை அகற்றுவதற்காக சித்தமாக இருக்கு. சித்தமாக இருக்கான என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணினதுமே போரும், அது வேணும் இது வேணும்னு கேட்கலை. உங்களுடைய துன்பங்களை நாசம் பண்ணி சௌக்கியமாக நீங்கள் இருக்கணும்னு பார்க்குற. அதனால்தான் இந்த ஸ்லோகத்தில் சில மனுஷாளுக்கு வரக்கூடியதான துன்பங்களை முதல்ல சொல்லியிருக்கேன். அது என்ன துன்பங்கள் அப்படின்னு சொன்னால், முதல்ல பயம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ பயம் இருந்துகிட்டே இருக்கு. பரீட்சை எழுதினால் பாஸ் ஆகுவான்னு ஒரு பயம், கல்யாணம் ஆனப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போமான்னு ஒரு பயம், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உத்தியோகம் நிலநிற்குமா, கரெக்டாக அவன் வந்து நிலச்சி நிற்குமா, அல்லது காசு கொடுப்பானா, ப்ரமோஷன் கொடுப்பானா, இல்லை நாலு பேர் எதிர்க்க நமக்கு மட்டும் கவனிக்க கொடுக்காமல் மீதி பேருக்கெல்லாம் கொடுத்து நம்மளுக்கு அவமானத்தை கொடுப்பானா? ஏதோ இப்போ காசு இருக்க போறண்டே இருக்க, நாளைக்கு இன்ஃப்ளேஷன் எல்லாம் ஜாஸ்தி விலை ஆகிடுதுன்னா நம்ம என்ன பண்ணுறது? இல்லை இருக்கும். ஒன்று 80 ரூபாய் இருந்ததான பருப்பெல்லாம் 180 ரூபாய் ஆச்சு, எல்லாம் நினைக்கிறேன் இப்படி போனால் நம்ம எப்படி வாழறதுங்கிறோம். இது 80 ரூபாய் இல்லை, 8 ரூபாய்க்கு வாங்கினாலும் உட்கோ இல்லையோ. 8 லிருந்து 80 வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கு, இன்னும் பழைச்சுன்றிருக்கு. 180னா ஏன் பழைக்க மாட்டேள்? மனுஷாளுக்கு ஒரு பயம் இது. ஏன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த பயம் சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கு. இந்த பயங்கள்லாம் அனுபவித்ததான பதார்த்தங்கள் பயங்கள். அனுபவிக்காமலேயே ஒரு பயம் இருக்கு, அதுக்கு என்ன? மரண பயம்னு பேர். இது வரைக்கும் அனுபவிக்கலை. இந்த வாழ்க்கையில் நமக்கு அந்த பயத்தை பற்றி தெரியாது, அந்த மரணத்தை பற்றி தெரியாது. ஆனால் மரணத்தை பற்றி தெரியாது போனாலும் எல்லோருக்கும் மரணம் வந்துடுமான்னு ஒரு பயம் இருக்கா இல்லையா? நாலு தினம் தும்மல் வேகமாக வந்தது ஏன்னால் டாக்டர்கிட்ட ஓடுறலா இல்லையா, மூச்சு முட்டுறா போல இருந்தேன்னா வேற எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஓடி டாக்டர்கிட்ட போகிறலா இல்லையா. ஏ சுவாமி கொஞ்சம் பார்த்தேன்னு நிதானமாக போங்கன்னார். நிதானமாக பார்த்தோன்னா பிராணே போடும் யாங்கிறான். சார் நம்ம குழந்தைகள் பிறந்திருக்கான்னு சொன்னால் அந்த குழந்தைகள் படிக்கணுமேனு ஒரு பை, எல்லோரும் ஸ்கூலில் சேர்த்தா படிக்கத்தானே படிக்கணும், அப்படி இல்லை நல்லா படிக்கணும். படித்த பிறகு அவனுக்கு சொன்ன பேச்சு கேட்குற ஆத்துக்காரி வரணும். யார் பாருங்க எங்கேயாவது ஒரு எது வேணும் எது வேணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அதனால் பயம் இருந்துகிட்டே இருக்கு. மனுஷன் பயம் இல்லாத மனிதன் ஒன்றும் கிடையாது, ஒருவரும் கிடையாது, ஏதோ ஒரு பயம் இருக்க அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மனசில் என்ன பண்ணுறதுன்னா ஒரு மனசில் எப்போவுமே ஒரு கலக்கம் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு. ஏன் கவலைன்னர் அதான் தெரியல. ரொம்ப பேர் இது வந்து என்னதுன்னு பார்க்க மாட்டேங்கிற, மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த குழப்பத்தை போக்குறதுக்கு வழி என்னன்னு அவனுக்கு தெரியல, அதனால் வெறுமனு பொழுது போக்கின்றே இருக்கான். குழப்பம் இருக்குன்னு தெரியறத இதை நான் போக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பெரியோர்களை வந்து கேட்கறதில்ல. ஏன்னா நமக்கு முன்னால் அவள் இருக்காளோ இல்லையோ, அவள் ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காளா தெரியல. ஸோ இந்த குழப்பம் வேற இருந்துட்டுருக்கு, பயம் வேற இருந்துட்டுருக்கு. இந்த பயமானது சாதாரணமாக எப்படின்னா, சாதாரணமாக இருக்கிற பயம் சிலது, சில பயமானது நம்ம எதிர்பாராமல் வரக்கூடிய பயம். ராத்திரி தூங்கினேள் சொப்னம் வந்தது உங்களை அப்படியே நேராக சந்திரலோகம் வரையும் யாராவது எடுத்துன்னு போயிட்டு அங்கேருந்து விட்டான். ஒவ்வொன்றும் கடறாங்க, ஏன்டா இது என்ன ஆகிடுமோ என்னமோ, நான் நாளைக்கு மாடியிலேருந்து கீழே விழுந்து பிராணம் போயிடுமோ என்னமோ, ஏன்னா எனக்கு இப்படித்தானே ஒரு சொப்னம் வந்தது. சில சொப்னங்களை இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாதான சொப்னமாக இருக்கு, ஆனால் மனசில் கவலையும் இருக்கு. இது பார்க்கணும், இப்படிப்பட்டதான பயமானது மனுஷனுக்கு இருக்கேன்னா அதை போக்கணும். அதே மாதிரி நம்ம சௌக்கியமாக இருக்கோம்னு வச்சுப்போம், ஏதோ வேண்டிய காசு இருக்கு, சௌக்கியமாக வீடு போயிட்டே இருக்கு, ஏகாந்தமாக இருந்துட்டுருக்கோம். அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வேறு ஏதாவது ஒரு வழிக்கு போகாமல் அம்பாவை பிரார்த்தனை பண்ண தொடங்கினேன். அப்பா என்ன பண்ணுறா தெரியுமோனோ, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவைகள்லாம் கொடுக்கறத விட அசுபம் அசுபத்தை போக்கடைச்சிடுறேன், வேண்டிய நல்ல சுபமான ஸ்வரூபங்கள் என்னமோ அதை கொடுக்குறேன். ஸோ இப்போ முதல்ல என்ன சொன்னால் பயத்தை போக்கடிச்சா, ரெண்டாவது விதத்தில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை பார்த்து கொடுக்குறேன். அதிமதீவ சுபம் ததாசி, சாதாரணமான சுபம் இல்லை, நீங்கள் பார்க்க நினச்சி பார்க்க முடியாதான சுபத்தையும் கொடுக்குறார். இதோட மட்டுமில்லை, தாரித்ரியம் ரொம்ப கஷ்டம், எந்த துன்பத்தையாவதும் அனுபவிக்கலாம். இந்த தாரித்ரியம்னு ஒரு துன்பம் இருக்க பார்த்தால அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாம் நல்ல குணங்கள் இருக்கட்டும், எவ்வளோ நன்னா நீங்கள் படித்திருந்த போதிலும், எப்படிப்பட்டதான நல்ல குணங்களோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருந்த போதிலும், இந்த காசுன்னு ஒன்றும் இல்லை, என்ன ஒரு மனுஷனுக்கு என்ன ஆறுதுன்னு, தூலாயாபி திரிபுரஹர நைவ மன்யதே, இளவம் பஞ்சு விட மோசமாக கவனிக்கிறார் சார் மனுஷனுக்கு. இந்த உலகத்தில் காசுங்கிறது அவ்வளவு முக்கியமாக இருக்கு, ஆனால் அது காசுங்கிறது மனுஷனை ரொம்ப ஹிம்சப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலை. ஆச்சாரியால் பஜகோவிந்த ஸ்தோத்திரத்தில் அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத சுக லேஷ சத்தியம் அப்படிங்கிற இந்த வார்த்தை நிச்சயமாக இது சத்தியம்னு வேற பிரதிஜை பண்ணியிருக்க. இது எங்கேயும் வந்து பஜகோவிந்தம் பார்த்தீங்கன்னா சத்தியம்ங்கிற வார்த்தை வேறு எதுலேயும் இல்லை, இங்கே தான் இருக்கு. நான் சொல்கிறது நஜம் கேட்டுங்கோங்கிற, ஏன்னா இந்த அர்த்தம்னு காசுன்னு வச்சுருக்கல, இது அர்த்தம்னு சொல்லப்படாது, அதுக்கு அனர்த்தம்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா இதற்கு முன்னால் எப்படி இருந்தது, ஒரு காலத்தில் யார்கிட்ட பசுமாடு நிறைய ஜாஸ்தியாக இருந்ததோ அவள் தான் பணக்கார ஆளாக நினச்சி பார்த்தா, அதனால தான் யாக்கிய வாழ்க்கையருக்கு ஆயிரம் ஆயிரம் பசுமாடுகளாக பல தரம் வந்திருக்கு. ரொம்ப பெரியவர் பணக்காரரும் வச்சிட்ருக்கு. பசு சம்பதம் இருக்கிறவா பணக்காரர்களாக கொஞ்ச நாளாக இருந்தது. அதற்கு பிறகு யாருக்கு பூமி ஜாஸ்தியாக இருக்கோ அவதான் ஜமீன்தார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. நிறைய பூமி இருந்ததுன்னா அவ பணக்காராள் அப்படின்னு வச்சுட்டு. தஞ்சாவூரில் ஒரு எட்டு வேலி இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப பெரியவர் சுவாமி அயர்வாள்னு அவர் வந்தால் எழுந்துப்பா எல்லாரும். ஏன்னா இவருக்கு மரியாதை இல்லை, காசுக்கு மரியாதை, கவனிக்கணும். அப்படி ஒரு காலத்தில் பணம்னு சொல்லிட்டு இருந்தா கோத நாளாக இருந்தா, அதுக்கப்புறம் பூத நாளாக இருந்தா, பூமி நிறையா இருந்தால் அதான் பார்க்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பூமி நிறையா இருந்தால் அதுக்கு லிமிட்டேஷன் கொண்டு வந்து நீங்கள் 5 ஏக்கர் தான் வச்சுக்கணும், மீதி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறதுன்றதா. இவன் ஸ்வர்ண தனாள், நிறைய தங்கத்தை வாங்கி பிஸ்கட்டாக வாங்கி வெளில வச்சுக்கணும். எதுக்கு பசியாக இருந்தால் சாப்பிட முடியுமா உங்களால்? இது இருந்தாலும் அது வேணும்னு. இதுக்கப்புறம் இந்த காசை கண்டுபிடிச்சா, இந்த காசை கண்டுபிடிச்சா பார்த்தாலா அதுபோல் மனுஷ வம்சமே மனசு நிம்மதியே போயிடுது. காசு வரப்பறையந்தான் வருமா வருமா வருமான்னு காசு பின்னால் அலைஞ்சுன்னு இருக்கு. எப்படி பண்ணினா வரும், எது பண்ணினா வரும், என்னமா வரும், யாருக்கு வரும், அது நம்ம வச்சுக்கலாமா, எப்படி என்ன, இந்த காசு பின்னாலேயே சுத்தின்னு இருக்கான். சரீரத்துக்குள்ள இருக்கிறத பிராணம், சரீரத்துக்கு வெளியில் இருக்கிறத பணம், இப்படிதான் சார். ஆனால் இந்த பணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார். உலகத்தில் மனுஷாலாம் பார்த்தேளையான அந்த பணத்துக்காக அலைஞ்சுண்டே இருக்கான். வயசானாலும் அலையிறான், அதான் விவகாரம். ஏதோ வந்தாச்சு, ரிட்டையர் ஆயாச்சு, 60 வருஷமாச்சு, இருக்கிறது போகிறோம்னு நினைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் உத்தியோகம் வருமா? அதுக்கப்புறம் வேறு எல்லாத்தையும் எல்ஐசி ஏஜெண்ட்டாக சேரலாமா? ஏதோ ஒரு இதுமா. ஆனால் இவனுக்கு என்ன, காசு சம்பாதிக்காத போனால் வீட்டிலேயே ஆத்துக்காரியே என்னை மதிக்க மாட்டாளோன்னு பயம். நிச்சயமும் கிடையாது, எப்படி இருந்தாலும் மதிக்கத்தான் மதிக்க போறேன்னு அப்படி வாழ்க்கையாச்ச. 30 வயசில் கல்யாணம், 30 வயசு அதுலேருந்து ஒரு 30 வருஷம் உங்களை அப்படியே கவனிச்சாம்மா திடீர்னு நீ மாறி போயிடுவாளோ? இல்லை அந்த அம்மாவுக்கும் தெரியாது 60 வயசு ஆகிடுதுன்னா காசு வராதுன்னு. இருந்தாலும் இவருக்கே உள்ளூர் ஒரு பயம், என்ன ஆகுமோ என்னமோ அப்படின்ட்டு சரின்னு உத்தியோகத்துக்கு போகிறார், ஏதோ கஷ்டப்படுறார், வந்துட்டே இருக்கார். இப்படி பணமானது அதை தேடி அலையிறது ஒரு கஷ்டம். அந்த பணமானது நம்மகிட்ட வந்துடுதுன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு விவகாரமாக வந்துடுதுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணுறதுன்னு அந்த பணத்தை காப்பாற்றுறது ஒரு கஷ்டம். எங்கே போடுறது? வீட்டில் வச்சுட்டா திருடன் வருவானோன்னு பயம். அதுக்காக என்னன்னு எங்கேயாவது எஃப்டியில் போடலாமா, பேங்க்கில் போடலாமா, கம்பெனியில் போடலாமா போடுறான். போட்ட பிறகு என்னாச்சுன்னு தினந்தோறும் காலம் பிறகு அந்த கம்பெனி இருக்கான்னு பார்க்கணும். என்ன பண்ணுறது? யானைக்கானுச்ச பாப்பானே பகவான் முன்னால் பண்ணால இங்கே போயிட்டு. இது லோகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பணத்தை அர்த்தசிய ஆர்ஜனே துக்கம், காசை சம்பாதிக்கிறதே ஒரு துக்கம். அதுக்கப்புறம் அந்த சம்பாதித்ததான காசை நம்ம காப்பாற்றுறதுன்னு ரொம்ப துக்கம். அதுக்கப்புறம் இருக்கோ உங்ககிட்டயே இருக்க போகிறதோ நிச்சயமாக கிடையாது. வெறும் காசுங்கிறது வெறும் ஒரு தாள் தான், ஒரு பேப்பர் தான். அதை நீங்கள் உபயோகப்படுத்தி அதனால் உங்களுக்கு வேண்டியதான மன சந்தோஷத்தை சம்பாதிக்கும் பொழுது தான் அதுக்கு வேல்யூ இருக்குது. வெறும்னா இருக்கு, பீர்வால் இருக்குது, பணத்தில் வச்சுருக்கேன், அல்மாரியால் வச்சுருக்கேன், என்ன பிரயோஜனம் அது? அது பாட்டுக்கு அது இருக்கு, அவ்வளோதான், பிரயோஜனம் இல்லை. அதை நீங்கள் உபயோகப்படுத்தணும். உபயோகப்படுத்துறதுக்காக இந்த பொருள் வாங்கணும், அந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அலைஞ்சு அலைஞ்சு வாங்குறேன். பொருள் வாங்கும்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு, ஏன் புதுசாக பொருள் வந்திருக்கு உங்களுக்கு. ஆனால் அந்த பொருளை திருப்பி நீங்கள் அதை கொடுக்கறதுக்காக அந்த காசை திருப்பி கொடுக்குறது பார்த்தேளா அவளுக்கு அந்த பொருளுக்காக, அப்போ மறுபடியும் துன்பம். எவ்வளோ கட்டப்பட்டு சம்பாரித்தேன் அந்த பணமெல்லாம் போயிடுதே. ஸோ வித் ரிசல்ட் என்னாச்சு, காசை சம்பாதிக்கிறதும் துஷ்டம் கஷ்டம், சம்பாதிச்ச காப்பாற்றுறதும் ஒரு கஷ்டம். அதற்கு பிறகு என்னாச்சுன்னா காப்பாத்தின பிறகு அதை செலவு பண்ணுறப்பவும் ஒரு துன்பம். 3 நிலைகளையும் துன்பத்தை கொடுக்கக்கூடியதான அந்த காசுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றீங்களே என்னடான்னு கேட்கிறார். அர்த்தம் அனர்த்தம், அதுக்கு அனர்த்தம்னு பேர் வச்சிருக்கணும் பெரியவாள்லாம். ஆனால் அதுக்கு என்ன சார் அர்த்தம்னா பிரயோஜனம் உள்ளதுன்னு அர்த்தம் அப்படின்னு பேர். அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத சுக லேச சத்தியம். அந்த காசுனால நிஜமாக சுகமே இல்லை, இருந்தாலும் நீங்கள் அது சுகம் சுகம்னு நினச்சுண்டு உலகத்தை நடத்தி கொண்டே இருக்க. அந்த காசு இல்லைன்னா தாரித்ரியம். சந்திரன் இருக்கார், அந்த சந்திரனுக்குள்ள நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்கு. நல்ல ஒளியை கொடுக்குறார், சீதளமான ஒரு நிலையை கொடுக்குறார். இந்த நிலையில் உட்கார்ந்துருந்தாலே நம்மளுக்கு ரொம்ப நன்னா இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. இருந்தாலும் அந்த சந்திரன் இடத்துல ஒரே ஒரு தோஷம் இருக்கு. என்ன தோஷம்? ஒரு மார்க் ஒன்று இருக்கு, ஒரு மான்குட்டி மாதிரி ஒன்று இருக்கு. ஆனால் அந்த தோஷம் இருந்த போதிலும் சந்திரன் இடத்துல இருக்கக்கூடியதான 100 குணங்கள் அந்த தோஷத்தை மறைக்கிறதுன்னு சொல்லியிருக்க. ஆனால் அதே மாதிரி 100 நல்ல குணங்கள் ஒரு மனுஷனுக்கு இருந்த போதிலும் ஒரு காசுன்னு ஒன்று இல்லாத போனால் அவரை யாரும் கவனிக்கலை. பஸ் கடைசியில் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா புத்திராதபி தனபாஜாம் பீபி, குழந்தைகளிடத்துலேருந்து கூட பணம் இருக்கிறவாளுக்கு காசு கஷ்டம் பயம். என்ன சுவாமி காசு என்ன நமக்கு பயத்தை கொடுக்கறதா? ஆமாங்கிறார் அவர். பையன் ஏதோ வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 40 லட்சம் 50 லட்சம் மட்டும் இருக்கிறது எனக்கு இப்போ கொடுத்து, ஒரே பையன் தானே உனக்கு தானே கொடுக்க போகிறேன், இப்போவே அவசரப்படுறேன்னு. நீங்கள் கொடுத்து நாங்கள் வீடு வாங்குறதுன்னா வீடே வாங்க முடியாதுன்னு, நாளுக்கு நாள் வீடு விலை ஜாஸ்தி ஆடுறது, ஆகையால் இப்போவே கொடுங்கோங்கிறார் இவர். இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் சொல்லி கொடுத்தா பிராணம் போடுற வரைக்கும் பணத்தை விடாதேன்னு. பையனுக்கு கொடுக்கணும், என்னைக்காவது கொடுத்தாங்கன்னு இன்றைக்கே கொடுத்துருங்களேன். ஆஹா அது கிடையாது. என்ன ஃப்ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கேன், போகிற வரைக்கும் கொடுக்கப்படாது அப்படின்ட்டு. அதோடு மட்டும் இல்லை, இவர் என்ன சொன்னார், நான் எல்ஐசியில் போட்டிருக்கேன்ப்பா, அது இன்னும் பிரயோஜனம் இல்லை, அது என்ன நான் போன பிறகு தான் உங்க கிடைக்கும்னர். நல்லா யோஜனை பண்ணினான். அப்புறம் என்னர் இவர் எப்படி அனுப்புறதுன்னு. அப்போ விவகாரம் என்ன, லோகத்தில் நம்ம என்ன பாந்தவியாதிகள்லாம் வைத்து கொண்டிருக்கோமோ அவைகள்லாம் கூட இந்த காசுன்னு ஒன்று இருந்தால் அது மனுஷனை ஹிம்சப்படுத்து. அந்த காசு இருந்தால் எவ்வளோ கஷ்டம், காசு இல்லைன்னா யாரும் மதிக்கிறது இல்லை. என்ன சார் பண்ணுறது, வச்சுக்கணுமா வேண்டாமா? இது ஒரு விவகாரம். அதனால் இந்த தாரித்ரியம்னு இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளவு நல்ல குணங்கள் உங்கள் இடத்துல இருந்த போதிலும் இந்த தாரித்ரியம்னு ஒன்று இருக்குமே ஆனால் ரொம்ப கஷ்டம். அலக்ஷ்மீர் மேனசியதாம் துவாவ்ருணே, வேதமே சொல்கிறது. அம்மா இந்த அலக்ஷ்மி ஜேஷ்டாதேவி அவள் இங்கேருந்து என்னை திரும்பி பார்க்க வேண்டாம், நீங்களே பாருங்கோ அப்படின்னு ஸ்ரீ சூக்தத்தில் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு காசுன்னு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கப்படாது, ரொம்ப குறைச்சலாம் இருக்கப்படாது, அதோடு நம்ம பத்திரமாக பழகணும் அவ்வளோதான். காசு வச்சுங்கோ, அந்த காசானது உங்களுக்கு கெட்ட எண்ணங்களோ கெட்ட வழியோ பண்ணாமல் இருக்காள். காசு நிறையா இருந்ததுன்னா முதல்ல என்னாச்சுன்னா உங்கள் முகத்தில் இருக்கிற காந்தி போயிடுதுங்கிறான் ஒரு கவி. யாரோடையும் சிரித்து பேச முடியல சார் பணக்காரனால், ஏன் தெரியுமோன்னா பிரிச்சு பேச்சு நன்ன சிரிச்சுண்டு அவளோட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்ததுன்னா என்ன சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு 10 லட்சம் கொடுங்கோ கடன் வாங்கிட்டு, கடனாக கொடுங்கோ ஏதோ வட்டி என்னமோ அதுவும் கொடுத்துட்றேன், கரெக்டாக 5வது வருஷம் உங்களுக்கு அந்த உங்கள் காசை தங்கத்தட்டில் வச்சு கொடுக்குறேங்கிறான். அவ்வளவு நம்பிக்கையோட கேட்குறேன், நீங்கள் கொடுக்கலேன்னு வச்சுங்களேன் அடுத்த நாள்லேருந்து உங்களை மதிக்க மாட்டேங்கிறான், உங்களோட பேச மாட்டேங்கிறோம், என்ன ஃப்ரெண்டு தானேன்னா ஃப்ரெண்டு தான் யாரும் இல்லைன்னு, காசை வச்சுண்டு எங்களுக்கு கொடுக்கல, ஆகையால் நான் உங்களுக்கு உங்களோட பேச மாட்டேன். சரி சரி போனால் போகிறதுன்னு கொடுத்துட்டேன்னா என்ன ஆச்சுன்னு, அதோட சரி ஏன் தெரியுமோன்னா காசை கொடுத்தனா திரும்பி அவள் கொடுக்குற என்ன பண்ணுறா தெரியுமோன்னா 10 லட்சம் வாங்கிட்டு 5-5 ஆயிரமாக உங்களுக்கு கொடுக்குறான் தவண முறையில். இந்த வந்ததான நம்ம காசுலாம் அன்னன்னைக்கு செலவாயிடுது, கடைசியில் என்னடா 10 லட்சமும் செலவாயிடுது. புஸ்தகம் வனிதா வித்தம் பரஹஸ்தம் கதம் கதம், புஸ்தகமாக இருக்கட்டும், புஸ்தகம் நான் பார்த்து படிச்சுட்டு தரேன்னா 4 பக்கம் கிழிஞ்சது தான் தருவோம். என்பது. வனிதா வித்தம் இதெல்லாம் பரஹஸ்தம் கதம் இன்னொரு போனா அவ்வளவுதான் அது கதம் கதம். அதுவா புனராய ஒருவேளை வந்தது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வருது காசு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதான காசு இப்படி ஆகிடுதுன்னு அதுக்காக என்ன பண்ணுறான்னா அவருடைய முகத்தில் ஒரு விகாசமே கிடையாதுன்ட்டார். பிரம்மதேவர் பண்ணினது ரொம்ப பணக்காரால இருந்தால் அவள் சீரியஸாக இருக்கா, நம்மளோட சேர்ந்து பேசுறது இல்லை. பணக்காரால் பணக்காரோடு தான் பேசுகிறான், சாதாரண மனுஷனோட பேசலை. ஏன் சுவாமி பேசலைன்னு கடன் கேட்பேன்னு ஒரு பயம் தான். இந்த தாரித்திரம் சொல்லாமே தவிர பார்த்தேன்னா அது அனுபவிச்சவாளுக்குத்தான் தெரியும். என் தூரில் இருக்கிறவாளுக்கு சாதாரணமாக ஏதோ செலவுக்கு காசு இருக்கு போயிட்டே இருக்கு, நீங்கள் வேணால் சொல்லலாம். நான் நினச்சது எதிர்பார்த்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுங்க, பணமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் கிராமாந்தரத்துலலாம் போய் பார்த்தேன்னா நிஜமாகவே அடுத்த வேளை ஆகாரத்துக்கு இல்லாத மனுஷால் எத்தனையோ பேர் இருக்கா. அவளுக்குத்தான் நிஜமாக இந்த காசுனுடைய அருமை தெரியும். நமக்கு நிறைய காசு இருக்கு, பையன் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, எதை வேணாலும் கொடுக்கறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்க, அம்பாள் அனுகிரகம் இருக்க. ஆனால் இது இல்லாதவாள்லாம் எப்படி கஷ்டப்படுறான்னு பார்க்கணும். துரோணாச்சாரியர்னு பாரதத்தில் இருக்கார். அவர் நல்ல பிராமணன், குருகிட்ட போய் படித்தார். அந்த படிக்கிற காலத்தில் அவரோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் திருபத மகாராஜா, அவரும் அங்கே வந்த, ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சுட்டு இருக்கா. எல்லாம் முடிச்சு அடுத்த படிப்பெல்லாம் முடிச்சாச்சு. பிறகு இவாள்லாம் கிளம்பியவா போகிறப்ப இந்த திருபத மகாராஜா சொல்கிறார், நம்ம ரெண்டு பேரும் இத்தனை நாள் ஃப்ரெண்டாகவே இருந்தோம், உமக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் என்கிட்ட வா, நான் ராஜாவாக இருப்பேன், உங்க வேண்டிய சகாயம் பண்ணுறேன்னு சாதாரணமாக சொல்கிற பேச்சு தான். இந்த துரோணாச்சாரியர் சரின்னார், நம்பினார், போட்டு வந்துச்சு. குருக்கு போயிட்டு வந்ததுமே அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ண பேர் அவருக்கு ஒரு பையன் வேற பிறந்தார், அஸ்வத்தாமான பேர். அந்த குழந்தை பிறந்ததுமே அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியதான குதிரைகள்லாம் கனச்சுதான், அதனால அஸ்வத்தாமான பேர் வச்சார் அவருக்கு. சரி, பூர்த்தியாக அத்தியனம் பண்ணியிருக்கார், அதனால 18 விஜயங்களும் வாசிச்சுருக்கார். ஆனால் என்னன்னார், காசே கிடையாது, கல்யாணமும் ஆச்சு, ஏதோ விதமாக அங்கே போய் வெளியில் போய் அதை இது பண்ணி கொண்டு கொடுக்குறார். அந்த அஸ்வத்தாமா குழந்தை விளையாடுறது இருக்கான் மற்ற குழந்தைகளோட. அந்த குழந்தைகளை நாங்கள் போய் பால் சாப்பிட்றோன்னு போச்சு. இந்த அம்மா வந்ததுன்னா இவனும் இந்த குழந்தையும் வந்தார், பால் வேணும்னு கேட்டேன். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பால் சாப்பிட்றாரு. பாலுக்கு எங்கே போவா, பசுமாடு இருந்தால் தானே பால் வரும், இப்போ வந்து பேக்கெட் வராது, அந்த காலத்தில் இல்லையே, இப்போ வரம் என்னடா. பசுமாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கவலையோடு இருக்கு. ஆனால் குழந்தைய அடம் பிடிச்சி அழறான். என்ன பண்ணினா, ஆற்றுல இருக்கக்கூடியதான பச்சை மாவை எடுத்து ஒரு கிளாஸில் போட்டு நல்லா ஜலத்தை கலக்கி இதான் பாலுன்னு கொடுத்தேன். இதை பார்த்தார் அவர், இந்த தாரித்திரத்தை இது மேலே என்னால் சகிக்க முடியாது, என்ன பையனுக்கு இப்படி ஏமாத்துற அளவுக்கு நம்ம பசங்களையே நம்மளே ஏமாத்தினோமே, ஏன்னா இது என்ன வாழ்க்கை அப்படின்னு நினச்சேன். ஞாபகம் வந்தது, நம்மளோட படித்தாரே அந்த திருபதன், அவர்கிட்ட போவோம், ஏதாவது கேட்போம்னு போகிறார். போகும் பொழுது அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார் திருபத மகாராஜ். அதுக்கப்புறம் அவர் பட்டம் கட்டியாச்சு. இவர் இங்கே போனார், நிற்கிறார், கந்தல அவர் பண்ண துணியெல்லாம் கந்தலெல்லாம் ஓட்டை ஓட்டையாக இருக்குது, அழுக்காக இருக்க, தோச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல, மனுஷனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்க. அங்கே போகிறார், சிம்மாசனத்துக்கு உட்கார்ந்துருக்கிற இடத்துல போயிட்டு, என்ன தெரியறதா, நான் உங்களோட சேர்ந்து படித்தவன்னர். தெரியறது தெரியல, எது ஒன்று சொல்லணுமோ, யார் நீங்கள் அப்படின்னு இதை கேட்டேன். நான் தான் துரோணாச்சாரியன், உங்களோட படித்தேன், நம்ம ரெண்டு பேரும் போனோம், நீங்கள் போகிற காலத்தில், நம்ம பிரிஞ்சு வர காலத்தில் உங்களுக்கு கஷ்டம் வந்தால் ஏதாவது சகாயம் பண்ணுன்னு கேளுங்கோன்னு சொன்னீங்களே, அதுக்காகத்தான் வந்திருக்கேன்னு. அந்த திருபத மகாராஜா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த துரோணங்கிறவன் நம்மளோட படித்தவர்னு தெரியும், ஃப்ரெண்டுன்னு தெரியும், 7-8 வருஷம் ஒன்றா படிச்சிருக்கா, அதே போல் தான் சொன்ன வார்த்தையும் ஞாபகம் இருக்க. ஆனால் ராஜாவாக இருக்கிறவர் பார்க்குறார், நான் ராஜாவாக இருக்கேன், இவர் வந்து பரம ஏழையாக இருக்கார், என்னோட படித்தேங்கிறத நான் ஒத்துண்டேனே, ஏன்னால் எனக்கு அவமானமாயிடும், அந்த பணக்காரர்களாக இருக்கக்கூடியதான மனசு பாருங்கள். அதுக்காக என்ன பண்ணினார், தெரியாதுன்னு போய் சொல்லிட்டார். உங்களை நான் பார்த்ததில்லை, அப்படி பார்த்துருந்த போதிலும் நமக்கு ரெண்டு பேருங்க சமானமாக இருந்தால் தானே ஃப்ரெண்ட்ஷிப் வரும். விவாதச்ச சமயோரேவ சோபத்தே. ஒரு கல்யாணம்னு பண்ணுமையானால் அந்த நம்ம இன்லாஸை பார்க்கும்பொழுது எப்படி சமானமாக இருக்கணும். இப்போ ரொம்ப பணக்காரனும் ரொம்ப ஏழையாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஆகையால் சமானமாக இருக்கணும். இவங்களோட இப்படிப்பட்டதான பரம தரித்திரனோட நான் படித்தேன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. நான் படிக்கலை, எங்களை ஞாபகம் இல்லை, போயிட்டு வாங்கோ, இனிமேல் இங்கேருந்தால் இந்த ஜனங்கள்லாம் விரட்டு விட வாங்கல அப்படின்னு சொன்னார். அப்படி கஷ்டப்பட்டு வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் ஏதோ அச்சு போனார், பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் பாட சொல்ல வேண்டியதான பரிஸ்தி வந்தாச்சு. காலமானது நீச்சைர்கச்சத்யபரிச்சதா சக்கரநே விக்ரமேனா. இன்னைக்கு நாம் பரம ஏழையாக இருக்கோம்னா நாளைக்கு நல்லது வரலாம். அம்பாளுடைய கண் பார்வை இருந்ததேயானால் துருஷா திராகி எஸ்யா தரதளித்த நீலோத்பல ருச்சம் அப்படின்னு அம்பாளுடைய பார்வை இருந்தால் எக்கச்சக்கமான பணக்காரனா ஆயிடுவேள். அது மாதிரி இவர் அப்படி அடுத்த நாள் பிடிந்து இனிமேல் வீட்டுக்கு போகிறதுக்கும் கவலை, எங்கே போகிறதும் தெரிய நடந்து போயிட்டே இருந்தார். அது விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் பீஷ்மர் கண்டுபிடிச்சார், இப்படிப்பட்டவர் இவரொத்தர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சார். அங்கே கொண்டு வந்து கொடுத்தார். அங்கே அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க இன்றைக்கும் கவலைப்படலை பணத்துக்கு. துரோணாச்சாரியர் இவ்வளவு கஷ்டப்பட்டவர், அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க இதுவரைக்கும் ஒரு கஷ்டமும் இல்லாமல் பணத்துக்காக சந்தோஷமாக வாழ்ந்தார். ஆனால் இந்த தாரித்ரியங்கிறது மனுஷியால் எவ்வளவு துன்பத்தை கொடுக்கறதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தாரித்ரியம்னு ஒரு கஷ்டம், இன்னொன்று என்னன்னா துன்பம்னு ஒரு கஷ்டம். இந்த துன்பம் அடுக்கடுக்காக மனுஷியாளுக்கு வருது சார். இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம், அதோட ஆச்சான்னர் அடுத்தது இன்னொன்று வருது. சரியாக பாருங்க, இன்னைக்கு ஏதோ ரெஃப்ரிஜரேட்டரோ டெலிஃபோனோ இது டெலிவிஷனோ கவன முறையில் வாங்குறேன், பர்ஃபெக்டாக வேலை செய்கிறது, உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, எத்தனை நாள்னர் கேரண்டி முடிகிற பரியந்தம். அவன் கரெக்டாக 3 வருஷம் கேரண்டின்னு சொல்லியிருக்கான், 3 வருஷம் நன்னா இருக்குது. அது கேரண்டி ஆனால் அடுத்த நாளே என்ன சொன்னர் அதை கண்ட முடியுது. ஆடாடா ஆடாடா என்ன ஆச்சுன்னு, இத்தனை நாள் இதோடு சேர்ந்து இருக்காமலே இருக்கலாம், என்ன அது இருந்து போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே தரம் இல்லைன்னா இல்லைன்னு அவ்வளோதான், அப்படியே வழங்கிட்டோம். ஆனால் இப்போ சுகங்களுக்கு அனுபவிச்சு அந்த சுகமானது இவனுக்கு இல்லை எனக்கூடியதான எண்ணம் வந்ததேயானால் அதை தாங்க முடியலை. மறுபடியும் என்ன பண்ணுறான், அதை வேற வாங்கணுங்கிறான். இதை கொடுத்து விட்டு வேற வாங்கணுன்னு கொடுத்தேள் வேற வாங்கினேள் என்ன சொன்ன, இந்த தவண முறையானது இன்னொரு 3 வருஷத்துக்கு ஜாஸ்தியாச்சு. கடைசி வரைக்கும் இதுக்காக கட்டிகிட்டே இருக்கு சார் காத்து, எந்த கடனும் உங்களுக்கு போகலை. அதனால்தான் நம்ம என்ன சொல்லுவா பெரியவாள்லாம், கடனை பண்ணாத, யார்கிட்டையும் கடனை வாங்காத அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம இப்போ என்ன எக்கானமி மாறி போச்சு, கடன் வாங்கினா தான் கௌரவம்னு நினச்சிட்ருக்கோம். ஒரு காலத்தில் கடனே இருக்கப்படாது, கடன் இருந்தால் அவனை யாரும் சேர்த்துக்க மாட்டான். அப்படி இருக்க காலத்தில் இன்னைக்கு நம்ம எப்படி இருந்துட்டுருக்கோம், நிறைய கடன் வாங்கினா தான் நம்ம என்ன நம்பி கொடுக்குறாளோ இல்லையோ, என்ன நம்பி கொடுக்குறாளோ இல்லையோ யார் முழுக்க அப்படின்னு நினச்சிட்டேன். இது வேறு இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எல்லாருடைய துக்கமும் நம்ம துக்கம். உங்களுக்கு தலைவலி வந்தாலும் உங்களுக்கு கஷ்டம், உங்கள் அத்தை மாமிக்கு தலைவலி வந்தாலும் உங்களுக்கு கஷ்டம், பசங்களுக்கு வந்ததுன்னா என்னாச்சுன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறான் கோவிலுக்கு. இத்தனை நாளாக கோவிலுலாம் கிடையாது, பகவான் இல்லைன்னு சொன்னவன் கூட தனக்கு வந்தாலும் ஆத்துக்காரிக்கு வந்தாலும் அதை ஆ அப்படித்தான் சொல்லிட்டு, நம்ம பையனுக்கு வந்ததுன்னா ஓடி போகிறான் சுவாமி கோவில்கிட்ட, என்ன பையனுக்கு வந்த துன்பத்தை தாங்க முடியலை. பாருங்க, பொண்ணாக இருக்கலாம் நம்ம ஆற்றுல இருந்தாலும் கவலை தான், இன்னொருத்தர் ஆற்றுல இருந்தாலும் கவலை தான். என்ன சொன்னது, அந்த ஆற்றுல இருக்கவ அவள் சௌக்கியமாக இருக்காளா இல்லையான்னு இவர் கவலை. எல்லா ஆற்றுலையும் ஒன்று தானே பார்த்துட்டுருக்கோம், ஒன்று சிதம்பர சம்பிரதாயமோ இல்லைன்னா மதுரை சம்பிரதாயமோ, அவ்வளோதான் உலகெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். ஆனால் விவகாரம் என்னென்ன, அவள் சொன்ன செப்பு கேட்கு சொன்ன பேச்சு கேட்குற ஆற்றுக்காரர் வரணுமே அவளுக்கு, இங்கே இப்படி இருக்கே ஏதோ சொன்ன பேச்சு கேட்கறது, ஒருத்தர் சொன்ன பேச்சு ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்கும் போகிறது. இருந்தாலும் அந்த பொண்ணை கண்டா கவலை, அவ சௌக்கியமா இருக்கணுமே அப்படி. பையனை கண்டாக்க பையன் கல்யாணம் பண்ண பிறகு அவனுக்கு குழந்தைகள் பிறக்கணுமே. நூறு குழந்தைகள் பிறந்ததான் துருதராஷ்டிரம் சௌக்கியமா இருந்தாரா? குழந்தையே இல்லாத விதுரம் சௌக்கியமா இருந்தாரா பாருங்க. ஆனால் அந்த குழந்தை இல்லைங்கிற ஒரு கவலைகள் இருக்கு. அந்த கோவிலுக்கு போகணும், இங்கே கோவிலுக்கு போகணும், பிரார்த்தனை பண்ணணும். அப்படி குழந்த பிறகு என்ன செய்யறார்? நாம் பட்ட கட்டம் பையனும் பட்டும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். எதுவும் சொல்ல முடியல. உத்தியோகத்துக்கு போனா ஒரு கட்டம், உத்தியோகம் கிடைக்காது போனா ஒரு கட்டம், உத்தியோகத்துக்கு சேர்ந்த பிறகு பர்மனன்ட் ஆக்கலைன்னு ஒரு கஷ்டம், ப்ரமோஷன் கொடுக்கலைன்னு ஒரு கஷ்டம், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த மனுஷன்னு சாதாரணமாக சொல்லுவதுக்கு நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா இந்த துன்பம் இருக்கே அதுக்கு லிமிட்டே இல்லை. அந்த துன்பத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கோம். பார்க்கணும், எல்லோரும் அப்படி தான். சில பேருக்கு சில கட்டம் பெருசாக இருக்கும், சில குறைச்சலாக காணப்படும், ஆனால் கஷ்டம் எல்லாருக்கும் துக்கம். இப்படி இந்த பயத்தை போக்கணும், தாரித்திரத்தை போக்கணும், துன்பத்தை மனசை விட அடியோடு அடித்து நிற்கணும், நாளைக்கு எந்த விதமான துன்பமும் வராமல் என்னை காப்பாற்றணும், இவைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சுண்டு அதுக்காக இந்த மந்திரம் படிக்கும். இப்போ நம்ம பார்க்கணும் எப்படி. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீப சுபம் ததாசி தாரித்ரிய துக்க பயஹாரிணிகா த்வதன்யா சர்வோபகாரகரணாய சதார்த்ர சித்தா. துர்கே, துர்கேன்னா ரொம்ப பேர் என்ன, துர்காம்பாள் அப்படிங்கிற துர்கா மகாதேவி அம்பளுக்கு அந்த அம்மா அவங்க நமஸ்காரம் பண்ணுறதுக்காக இல்லை. இங்கே துர்கம்னா சங்கடம்னு அர்த்தம், துன்பம்னு அர்த்தம். துன்பமாக இருக்கிற காலத்தில் துர்கே, உங்களுக்கு துன்பம் வரும் காலத்தில், பயம் வந்த காலத்தில் ஸ்மிருதா அம்பாளை நினச்சோளையானால், நமக்கு ஒரு கவலை வந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? பகவானே நினைக்கிறோம், ரொம்ப பேர் நினைக்கிறது. கவலை வந்ததுன்னா இன்னாலால் வந்தது அவன் அழியணுங்கிற உங்கள் மனசில் இருக்கே தவிர, கவலை வர காலத்தில் அம்பாளை தியானம் பண்ணோம்னு நினைக்கிறது இல்லை ரொம்ப பேருக்கு. அதுக்கு வழக்கம் இருந்தால் தான் வரும். ஸோ ஒரு மனுஷனுக்கு சங்கடம் பொறுமையானால், கஷ்டம் பொறுமையானால், அவன் நினைக்க வேண்டியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளை, துர்காவை. துர்கே ஸ்மிருதா ஹரசி, உங்களை நினச்ச மாத்திரத்தினால நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, அவளுடைய கவலைகள்லாம் எடுத்துட்டுருக்கள். எதை போக்கடிக்கிறேள்? ஹரசி பீதி, இனிமேல் பயப்படாத நல்ல இடத்துக்கு வந்தாச்சு. அம்பாளை தியானம் பண்ணல, ஆபதிக்கும் கரணீயம் ஆச்சாரியால் கேட்குறார். ஆபத்தில் மனுஷன் என்ன பண்ணணும்? சரணங்களும் அம்பாயாக, அம்பாளுடைய சரண இரண்டு சரணங்களையும் தியானம் பண்ணணும், வந்தால் எல்லா துன்பங்களும் போயிடும். ஆகையால் பயம் போகிறதுக்கு வழி இதுதான். அதனால் மனுஷனுக்கு சங்கடம் வறுமையானால், அந்த சங்கடம் வர நிலையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். ஸ்மிருதா, நினைத்த மாத்திரத்துலேயும் ஒரு 10,000 ஜபம் பண்ணுங்கோ, 400,000 ஹோமம் பண்ணுங்கோன்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் வீடு கட்டினார், வந்தார், வீடு கட்டினதுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் வாஸ்து விஸ்து நல்லா இருக்கா பாருங்கோன்னு. இப்போவே வீடு கட்டி கடலில் இருக்கார், ரொம்ப சிரமப்படுறார். ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கக்கூடியதான சமையல் கட்டை தூக்கி அந்த பக்கம் போடுங்கன்னு, அது 100,000 ஆகும். நாலு நாள் ஆகாது போகிறதே கட்டம்னா, இப்படி 100,000 ரூபாய் அவருக்கு பரிகாரம் வச்சோம்னா நடக்கிறதா? அது ஜனங்களை ஏதோ அப்படி சொல்லிகிட்டே இருக்கா விவகாரம் முழுக்க. அது மாதிரி இல்லாமல் அம்பாளை நினச்சா போகும். துர்கே சங்கட காலத்தில், கவலையாக இருக்கிற காலத்தில் ஸ்மிருதா நினச்சலையானால், ஹரசி பீதிம், அவளுக்கு இருக்கக்கூடியதான கவலையை போக்கடிக்கிறாள், பயத்தை போக்கடிக்கிறாள். துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம், யாருக்க? பக்தாளுக்குத்தானா? ஆஹா, யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, இத்தனை நாள் நான் கண்ணில் விழலையா, இன்னைக்கு தான் நான் காரணம் ஞாபகம் வந்ததான் சொல்ல மாட்டாள். நகி கல்யாண கிருத் கஷ்டத்து துர்கத்தின் தாத கச்சது, நல்ல வழிக்கு திரும்பினான்னா அவனை திரும்பியும் மறுபடியும் இந்த கெட்ட வழிக்கு போகவே மாட்டான். ஆகையால் அவன் என்ன பண்ணிட்டுருக்கான்? ஹரசி பீதிம், பயத்தை போக்கடிக்கிறாள். யாருக்கு? அசேஷ ஜந்தோஹோ, இன்னார் அன்னார்னு கிடையாது. பணக்காரனா ஏழையா ஆனா பெண்ணா, இந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அம்பாளுக்கு. ஏன்னா எல்லோரையும் தன் குழந்தையாக பார்த்துட்டுருக்கு. இந்த மகாலட்சுமி தாயார் எப்படி பண்ணிருக்க, எல்லோரையும் அம்பாளுடைய குழந்தைகள். ஆகையால் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை நான் காப்பாற்றணும், அவனுடைய பயத்தை போக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆகையால் துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோ. அதுக்கப்புறம் இந்த கவலைகள் வரும்பொழுது நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த கவலைகள் போன பிறகு என்ன பண்ணுறோன்னு ரொம்ப பேர் அதை விடமாட்டா, திருப்பியும் அதையே பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா பழக்கமாயிடு. காலம்பரிலிருந்து ஏதோ சுவாமிக்கு விளக்கு வைக்கிறது, ரெண்டு ஸ்லோகம் படிக்கிறதுங்கிறது, ஒரு காலத்தில் துன்பம் இருந்தது அதை போக்கடிக்கிறதுக்காக பண்ணினா, துன்பம் கொஞ்சம் இது பண்ணானாலும் போனாலும் அதுக்கப்புறம் அந்த வழக்கமாக அதை பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ என்னாச்சு, காமிய கர்மானது நித்திய கர்மாச்சு, ஞாபகம் எடுக்கலாம். ஏன் பகவானுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அந்த ஆற்றுல வந்து அம்பாளுக்கு விளக்கு வைக்க வேண்டாமா என்ன, ரெண்டு புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ண வேண்டாமா என்ன, இது என்ன என்ன ஏன்னு கேட்குற இவாளே ஏன்னு கேட்குறேன்னு தான் கொஞ்ச நாளுக்கு முன்னால் அர்த்தம். இப்போ என்னாச்சா, அந்த துன்பங்கள் வரும் காலத்தில் துன்பத்தை போக்கடிக்கிறதுக்காக பண்ணியிருந்தான செயல்கள் எல்லாம் கடைசியில் அவளுக்கு என்னாச்சு, அது நித்திய கர்மாவாக மாறிடுது. ஒன்றும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறதில்லை, எந்த பகவானும் பிரார்த்தனை பண்ணுறதில்லை, வந்து ஒரு நமஸ்காரம் மண்டு போயிட்டே இருக்கா. அது மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதி மதீவ சுபாம் ததாசி. ரொம்ப அதிகமான அவ கேட்டதை விட அதிகமான ஒரு சுகத்தை கொடுக்குறாளாம். அம்பாளை சொல்லும் பொழுது ஸ்வதன்ய பாணிபியாம் அபயவரதோத இவத கணஹா, மற்ற எல்லா தேவதைகளையும் அபயமுத்திர வரதமுத்திர வச்சுட்டுருக்கு, யாம் இருக்க பயமேன்னு கையை இப்படி வச்சுட்டுருக்க தேவதைகள்லாம், ஆமாம் நீங்கள் மட்டும் உங்கள் கையில் ஒரு முத்திரையும் வச்சுக்கலையே ஏன் அப்படின்னு கேட்குறார். பயாத்ராத்தும் தாத்தும் பலம் அபிச்ச வாங்சாசமதிக்கும் பயாத்ராத்தும், பயத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கும் பலம் அபிச்ச வாங்சாசமதிக்கம், எவ்வளவு நான் ஆசைப்படுறேனோ அதை விட அதிகமாக கொடுப்பதற்கும் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவே வதிப்புணவு, உங்களுடைய பாதங்களையே அது கொடுத்து பாதங்களே அவைகளை கொடுக்கும் காலத்தில் நீங்கள் கையே அப்படி நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு வச்சுக்கணுங்கிறார் ஆச்சாரியர். அம்பாளுடைய பாதமே திருவடிகளே என்ன பண்ணுறது, ஓஹோ என்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி நான் என்ன அங்கேயே டிஸ்போஸ் ஆஃப் பண்ணிவிடுறது, எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்றேன், என்ன வேணுமோ இல்லை அதை விட அதிகமாக கொடுத்துட்றேன் போயிட்டு வாங்க. ஸோ விவகாரம் என்ன, துர்கே ஸ்மிருதா மதி மதீவ சுபாம் ததாசி, நல்லதை கொடுத்து கொண்டிருக்காய். தாரித்ய துக்க பயஹாரிணி, தாரித்ரியம்ங்கிற ஒரு துன்பம், துன்பம் அதுக்கப்புறம் துக்கம் என்கிறத மனசில் இருக்கக்கூடியதான கவலை பயம், என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோன்னு ஒரு பயம். டெல்லி முழுக்க எல்லாரும் டெங்கு ஃபீவர் யாருக்கு வரும்னு பயப்படுறாங்க எல்லாருக்கும். என்ன சுவாமி அது வந்த பிறகு கவலைப்படுறதா, வரத்துக்கு முன்னாலேயே நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கணுமா, ஒன்றும் தெரியல வந்துடுது வந்துடுது அப்படிங்கிறான். இதை விட சிக்கன் குனியான்னு ஒன்று வந்தது. என்ன மனுஷன் இவ்வளோ பெரியவனாக இருந்துட்டுருக்கான், 6 அடி இருக்கான், அவ்வளோ சின்ன குசுக்கு பயப்படுறான், என்ன சொல்கிறது, அது என்ன பண்ணுமோ நம்மளுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணி விடுறத, ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டெல்லாம் வலியை கொடுக்குறதுன்னு, அது ஏதோ குத்திட்டு அது போயிடுது வாரம் போல, அது உங்கள் கண்ணில் மறுபடியும் வந்து அதை பார்க்க போகிறேடா, ஒன்றும் இல்லை ஆனால் அதனுடைய எஃபெக்ட் என்னடா என்ன ஆகுமோன்னு பயப்படுறோம். பாருங்கள் பயங்கள்லாம் மனுஷனுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கணும். அந்த கொசுவை உங்கள் எதிர்க்க வந்திருந்தாலும் அதை கொண்டுட்டுருப்பள் விவகாரம், ஆனால் அதனால் அது கடிச்சு விட்டு அது பாட்டுக்கு அது போயிடுது, அதுக்கே தான் பண்ணதனுடைய விளைவு எவ்வளோ இருக்குன்னு அதுக்கு தெரியுமா என்ன, ஒன்றும் கிடையாது. ஆனால் விவகாரம் என்னடா அது நம்ம தான் பார்க்குறோம். அது மாதிரி தாரித்ய துக்க பயஹாரிணி காத்வதன்யா, உங்களை விட யார் இருக்காம்மா, சர்வோபகாரகரணாய சதார்த்ர சித்தா, சர்வோபகாரகரணாய எல்லா உபகாரங்களும் மனிதர்களுக்கு கொடுக்கணும் என்பதற்காக எப்பொழுதும் ஈர நெஞ்சியோடையே இருந்துட்டுருக்க. சாதாரணமாக கேட்குறல, இந்த சாயம் பண்ணலையா, எவ்வளோ கஷ்டப்படுறேனே, உமக்கு ஈர நெஞ்சியா இல்லையே அப்படின்னு கேட்குறல கிடையாது, எப்பொழுதும் காப்பாற்றிருக்க. சீதா மகாலட்சுமி, ராமன் படுத்துட்டு இருக்கார் அந்த அம்மா தொடையில், என்ன ஆச்சுன்னு அங்கேருந்து ஜெயந்தன்னு ஒரு காக்கா வந்தது, காக்கா வேடத்தில் வந்து அந்த மாதிரி குத்தினான், ரத்தம் எல்லாம் விழுந்தது. அதனால எழுந்தார் ராமன். யாருன்னு கேட்டார். சொல்லலையாம்மா, தெரியலேங்கிறார். ஏன் தெரியுமோ, நான் சொன்னேனேயானால் அவனுக்கு அபகாரம். அப்புறம் ராமன் பார்க்கறார், பார்த்தா எதற்க மரத்தில் ஒரு காக்கா உட்கார்ந்துருக்கு, அதனுடைய வாய் முழுக்க ரத்தமாக இருக்கு. என்ன பண்ணினார், ஒரு பில்லை எடுத்தார், பிரம்மாஸ்திரத்தை அனுபவிச்சு அபிமந்திரம் பண்ணி போட்டார். அது பின்னால் ஓடுறது விரட்டின்றே போகிறது. இந்த காக்கா பார்த்து தான் இங்கேயும் அங்கேயும் எங்கே போனாலும் நம்ம தப்பிச்சுக்கணும், இதிலேருந்து இது பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு ஊரெல்லாம் சுற்றினா முடியலை. கடைசியில் என்ன ஆச்சுன்னு அப்பாகிட்டேயே போனார். இந்திரன்கிட்ட, ஏண்டானா எங்கப்பா தேவதைகளிட உயர்ந்தவர், அவர்கிட்ட போனால் நமக்கு அடைக்கலம் கிடைக்கும்னு போனான். இந்திரன் இப்படி பார்த்தார், என்ன ஆச்சுன்னார். பின்னால் பிரம்மாஸ்திரம் விரட்டுண்டு வருது, என்னடா தப்பு பண்ணினேன்னு இப்படி சொன்னார். என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான். என்ன பண்ணா தெரியுமோ, மரியாதை வீட்டை விட்டு போயிட்டு இருந்தால் நானும் பிராணை விட்டுருவேன். அந்த பிரம்மாஸ்திரமானது என்ன பண்ணுறது, அது உன்னை மட்டும் இல்லை உனக்கு அடைக்கலம் கொடுத்தவா எல்லோரையும் விரட்டும், அது உன்னோட நானும் ஓட வேண்டிதான் போயிட்டு வந்தார். அந்த காக்கா ஓடி வந்தது, வந்து என்ன பண்ணித்தன்னார், அந்த ராமன் காலையே விழுந்தது. ஏன், சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மி இத்திட்ட யாச்சதே, ஒரு தரம் நான் உனக்கு சேர்ந்தவன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணினானே ஆனால் அதுக்கப்புறம் அவனை காப்பாற்றுவார் ராமன்னு கேள்விப்பட்டிருக்கான். விழுந்து நமஸ்காரம் பண்ணினான், நமஸ்காரம் பண்ணுற மாதிரி விழுந்தான் அவ்வளோதான். ஆனால் என்ன ஆச்சுன்னர், எப்படி வணங்கணும், அவளுடைய பாதத்தில் நம்ம தலை இருக்க மாதிரி வணங்கணும். ஆனால் என்னன்னர், அவசரத்தில் கால் அவர் கால் இருக்கிறத இவர் கால் இருக்க போல விழுந்தான். இது காப்பாற்றப்படுவானா இவன். அம்பாள் என்ன பண்ணினா, அந்த கையால் திருப்பினாள் தலையை இங்கே பக்கத்துலேருந்து அந்த பக்கம். என்ன சுவாமியார், ஆர்திராபராதா தேசிக்கர் எழுதுகிறார் தயா சத்தகத்தில், இப்போத்தான் இன்னும் அந்த காயமே ஆறலை, வலி குறையலை, இருந்த போதிலும் அவனுக்கு க்ஷேமம் நடக்கணும், அவன் கொல்லப்படப்படாதுங்கிறது ராமன்கிட்ட அந்த திருப்பினாலாம் அந்த காக்காவை. அப்போ ராமன் என்ன பண்ணினார், இதெல்லாம் ரொம்ப நன்னாத்தான் இருக்கு, ஆனால் என்னுடைய பானம் ஒரு தரம் போட்டாச்சுன்னா அதை கொல்லாமல் திரும்பி வராது. ஆகையால் என்ன பண்ணணும்னர், உன் சரீரத்தில் ஏதாவது ஒரு அவயவம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த காக்காவுக்கு ஒரு கண்ணை எடுத்தார். அன்னையிலிருந்தான் காக்காவுக்கு ரெண்டு கண்ணு கிடையாது, ஒரே பாப்பா தான். இந்த கண்ணில் இந்த பக்கம் கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் அங்கே பார்க்குறது தலையை நம்ம சுற்றி திரும்ப வேண்டாம். ஆனால் அந்த கண்ணே அப்படி திரும்பும். அப்படி ஏகாட்சி ஏகாட்ச காக்கா அப்படின்னு ஆயிடுத்துன்னு சொல். ஏன் சொல்ல வந்தேன், அப்படி சர்வோபகார கரணாய, எல்லா காரியமும் பண்ணுறதுக்காக சௌக்கியமாக இருப்பதற்காக சதா ஆர்திர சித்தா அப்படி வரைக்கும் ஆச்சு. இப்போ துர்கான்னு சொன்னதுக்கு முதல்ல நான் என்ன சொன்னேன், துர்கா பரமேஸ்வரி அப்படின்னு நினைக்க வேண்டாம், கவலைன்னு சொன்னேன். கவலையை போக்குறது, கவலை இருக்கிற சந்தர்ப்பத்தில் அம்பாளை நினைச்சாலையான இவைகள்லாம் வரும்னு. அதோடு மட்டும் இல்லாமல் துர்காங்கிற பதத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதில் தான் இருக்கோ இல்லையோ, துர்காங்கிற பதத்தில் அரக்கர்களை கொல்றவள்னு அர்த்தம். துர்காங்கிற பதத்துக்கு தான் சொன்ன தைத்திய நாச வச்சனம், அரக்கர்கள் வேற எங்கேயோ இல்லை, நம்ம மனசுக்குள்ளத்தான் இருக்கு. காமம் குரோதம் லோபம் இன்னத்தம் சௌக்கியமாக இருக்கப்படாது, வயத்தறிச்சல் எத்தனை இருக்க தெரியுமோ, நான் என்னுடைய பைசா ஒரு பைசாவும் கவர செலவாகப்படாது. இந்த மூட்டை கட்டிட்டு போகிறப்ப இருந்தாலும் இந்த அபிப்பிராயம் எல்லோருக்கும் இருக்கா இல்லையா, அது லோபம்னு பேர். அது வேணும் இது வேணும், எவ்வளோ வந்தாலும் இன்னும் மேலே வரணும் மேலே வரணும்னு சொல்லிகிட்டே இருக்கு. பெரிய பணக்காரன் இந்த பாரத தேசத்திலே, இனி தான் பணக்காரங்கிற அளவுக்கு சொல்லி எல்லாருக்கும் பேப்பரில் போட்டாச்சு. அடுத்த நாள் என்னாச்சுன்னு, அது ஏதோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் சிலது ஏறித்து சிலது குறைச்சல் அப்படின்னு, இவர் இன்னைக்கு 53வது நிலையில் இருக்கார்னு போட்டான். அதை பார்த்து வெளியில் இருக்கிறவன் கேட்குறான், 1லேருந்து 53க்கு எப்படி விழுந்துட்டேன்னா, அவனா விழுந்தான் ஒன்றும் என்ன சார் உங்கள் ரேங்க் விழுந்துடுத்தேன்னா, அவ்வளோதான் கஷ்டப்பட்டா என்ன பிரயோஜனம் இல்லை. இது போல துன்பங்கள் நம்ம மனசில் இருக்கக்கூடியதான அரக்கர்களை கொல்றதுக்காக தகாரம். அதனால தகாரம் என்ன, தைத்திய நாச வச்சனஹா. அதுக்கப்புறம் உகாரம் இருக்கு பார்த்தேல, தூன்னு சொன்னேன்ல, தாக்கப்புறம் ஓ உகாரம் விக்ன நாச வச்சனஹா, எல்லா விதமான இடையூறுகளையும் போக்கடிச்சுடுறாளாம் அம்பாள். நம்ம முன்னேறுவதற்காக இடையூறுகள் எதது இருந்தாலும் எல்லாத்தையும் போக்கடிக்கிறாள். ஆகையால் உக்காரம். அதுக்கப்புறம் ரேபம் இருக்கு பார்த்தீங்கள, ரோகங்களை போக்கடிக்கிறது. எல்லாமும் நன்னா இருக்கட்டும் சார், ஆனால் உடம்பு மட்டும் சரியா இல்லாத மாதிரி ஏதாவது பார்க்க முடியுமா, அசுவைக்க முடியுமா? ஸ்வீட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கா வரக்கூடிய இந்த தீபாவளி, அதுக்காக அதை இது எல்லாம் பண்ணி வச்சுருக்கா, ஆனால் மனசு கவலையாக இருக்கு. உடம்பில் எதை சாப்பிட்டாலும் வாய் கசக்கிறதுன்னா எதாவது சாப்பிட போகிறானோ, ஒன்றும் வேணா அங்கேயே இருக்கட்டும் அவ்வளோதான், நீ சாப்பிடாத மாதிரி மீதி பேர் சாப்பிட்டு போயிட்டுவாள்னாரு. என்னால் சாப்பிட முடியாது, ஏன்னா கசக்கிறது விவகாரம் முழுக்க பார்க்கும். அதனால் அது பிரயோஜனம் இல்லை. ரோகம் இருக்குமையானால் மனுஷன் எதையும் அனுபவிக்க முடியாது. ஆகையால் அந்த ரோகத்தை போக்கடிக்கிறேன் சொல்கிறதுக்காகத்தான் ரேபமா துரு ரகான்னு சொல்கிறாளா இல்லையா, அந்த ராங்கிறது ரோக நிவாரகம். ரோகான சேஷான பகம்சி துட்டா ருட்டா துகாமான் சகலான பீட்டான் அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிறது. எந்த ரோகம் வந்தாலும் அதை போக்கடிக்கிறது அம்பாளைய நினச்சா இல்லை ரோகம். ஆகையால் அது ரான் அச்சு. அது கடைசியில் ககாரம் இருக்கு பார்த்தீங்களா, பாபத்தை போக்கடிக்க, அஞ்ஞானத்தை போக்கடிக்கிறது. குகாரோ எந்தகாரஸ்யா ருகாரஸ்தம் நிரோதக அந்தகார நிரோதித்வா குருரித்ய விதீயதேன்னு குரு கீதையில் பார்த்தோம். அதே மாதிரியே இங்கே என்ன பண்ணுறது, பாப நிவாரகம், எல்லா விதமான பாபத்தையும் போக்கிறாள். ஆகையால் இந்த துர்காங்கிற பதத்துக்கு மனசில் இருக்கக்கூடியதான கெட்ட எண்ணங்களை போக்கடிக்கிறவள், வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது இருக்கக்கூடியதான இடையூறுகளை போக்கடிக்கிறவள், மனுஷனுக்கு இந்த கர்மாவனால் வரக்கூடியதான பல பல விதமான வியாதிகளை எல்லாம் நீக்குபவர்கள், கடைசியில் மறுபடியும் இவன் கீழே இறங்காமல் நமக்குள்ளே இருக்கக்கூடியதான பாபத்தையும் போக்கடிக்கிறார். அப்போ என்னாச்சு, மனுஷன் முன்னுக்கு வரான். ஆகையால் இப்படி துர்காங்கிற ஒரு பதத்துக்கு வியாக்கியானம் பார்த்து கடைசியில் ஒரு வாசனம் இருக்கு, சர்வோபகார கரணாய சதார்த்திர சித்தா. இதே அம்பாள் எப்படி உஷா எனக்கூடியதான ஒரு அனிருத்தனுடைய குழந்தை அவளுக்கு எப்படி சகாயம் பண்ணி முன்னுக்கு கொண்டு வரான்னு ஒரு ஸ்வரூபம் சொல்லியிருக்கு. அந்த உஷா சரித்திரத்தை அதுக்கப்புறம் சொல்லணும். இதை சனிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு மேல் பாகத்தை இன்னைக்கு அடுத்த சனிக்கிழமைக்கு மேல் பாகம் பார்ப்போம். புதன்கிழமணிக்கு லலிதா சஹஸ்ரநாமம் கிளாஸ் உண்டு. ஓம் சஹனாவது சஹனவுனத்து சஹ வீர்யம் கரவாமஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.